சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 21, 2024. தலைப்பு: பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. லூக்கா: மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ரோமர், நடபடிகள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஆதியாகமம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். சங்கீதம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யோவான். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிகாலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலோமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமலிருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியையை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணன் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இதினிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. யோவான். இயேசு கூறினார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இருப்பு தெய்வீகத்திலிருந்து பிரிந்தது, சாத்தியமற்றது என அறிவியல் விளக்குகிறது. ஒரு துளி நீர் கடலுடன் ஒன்று, ஒளியின் கதிர் சூரியனுடன் ஒன்றாக இருப்பது போல கடவுளும் மனிதனும் தந்தையும் மகனும் ஒன்றாக இருக்கிறார்கள். வேதம் வாசிக்கிறது, ஏனென்றால் நாம் அவரில் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம். இறைவன், நான் பெரியவன், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் காணக்கூடியவர், அனைத்தையும் செயலாற்றுபவர், அனைத்து ஞானமுள்ளவர், அனைத்தையும் விரும்புபவர் மற்றும் நித்தியமானவர். கொள்கை, மனம், ஆன்மா, ஆவி, வாழ்க்கை, உண்மை, காதல், அனைத்து பொருள், உளவுத்துறை. கேள்வி: மனிதன் என்றால் என்ன? பதில்: மனிதன் முக்கியமில்லை, அவர் மூளை, இரத்தம், எலும்புகள் மற்றும் பிற பொருள் கூறுகளால் ஆனவர் அல்ல. மனிதன் கடவுளின் சாயலிலும் சாயலிலும் படைக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. விஷயம் அந்த மாதிரி இல்லை. ஆவியின் சாயல் ஆவியைப் போல் இல்லாமல் இருக்க முடியாது. மனிதன் ஆன்மீகம் மற்றும் முழுமையானவன், மேலும் அவர் ஆன்மீகம் மற்றும் முழுமையானவர் என்பதால் அவர் கிறிஸ்தவ அறிவியலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதன் ஒரு யோசனை, அன்பின் உருவம், அவர் உடலமைப்பு இல்லை. அவர் கடவுளின் கூட்டு யோசனை, அனைத்து சரியான கருத்துக்கள் உட்பட. கடவுளின் உருவம் மற்றும் உருவத்தை பிரதிபலிக்கும் அனைத்திற்கும் பொதுவான சொல், அறிவியலில் காணப்படுவது போன்ற நனவான அடையாளம். அதில் மனிதன் கடவுள் அல்லது மனதின் பிரதிபலிப்பான், எனவே நித்தியமானவன். கடவுளிடமிருந்து தனி மனம் இல்லாதது, தெய்வத்திடம் இருந்து ஒரு தரம் குறையாதது, எந்த உயிரையும் புத்திசாலித்தனத்தையும் படைப்பு சக்தியையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் தன்னை உருவாக்கியவருக்கு சொந்தமான அனைத்தையும் ஆன்மீக ரீதியில் பிரதிபலிக்கிறது. மனிதனுக்கு இருப்பு அல்லது மனது கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டதாக நம்புவது ஒரு இறக்கும் பிழை. இந்த பிழையை இயேசு தெய்வீக அறிவியலை சந்தித்து அதன் ஒன்றுமில்லாததை நிரூபித்தார். நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் வெளிப்படுத்தினார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். அவரது பணி தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலையை தனக்கான நீதிக்காக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கருணை காட்டுவதற்காகவும் செய்தார். அவர்களுடையதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு காட்டினார். ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பில் இருந்து விடுவிக்கவோ இல்லை. இயேசு தைரியமாக செயல்பட்டார், புலன்களின் அங்கீகாரம் பெற்ற சான்றுகளுக்கு எதிராக, பரிசேயரின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்ற கட்டளையை இயேசு வலியுறுத்தினார். இது வழங்கப்படலாம், உயிரை மரணம் என்று நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் தீமையை அறிய மாட்டீர்கள், ஏனென்றால் ஒரே வாழ்க்கை இருக்கிறது, கடவுள் கூட நல்லது. அவர் சீசருக்குரியவைகளை சீசருக்கு, கடவுளுடையவைகளை கடவுளுக்கு மொழிபெயர்த்தார். கடைசியாக அவர் கோட்பாட்டின் வடிவங்களுக்கோ அல்லது மனிதனின் கோட்பாடுகளுக்கோ மரியாதை செலுத்தவில்லை. ஆனால் அவர் ஆவிகளால் அல்ல, ஆனால் ஆவியால் தூண்டப்பட்டதை போல நடந்து கொண்டு பேசினார். அவர் தனது மதத்தில் ஒரு தெய்வீக கொள்கை இருப்பதாக அவர் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு கற்பித்தார். அது பிழைகளை தூக்கி எறிந்து நோய்வாய்ப்பட்டவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தும். அவர் புத்திசாலித்தனம், செயல் அல்லது வாழ்க்கை கடவுளிடமிருந்து பிரிக்கப்படவில்லை. நாசரேத்தின் இயேசுவின் வருகையானது கிறித்தவ சகாப்தத்தின் முதல் நூற்றாண்டை குறித்தது. ஆனால் கிறிஸ்து வருடங்களின் தொடக்கமோ நாட்களின் முடிவோ இல்லாமல் இருக்கிறார். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் எல்லா தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக யோசனையாக கடவுளின் பிரதிபலிப்பு. கிறிஸ்துவை பெறுவதற்கு தயாராக உள்ள அனைவருக்கும் சில அளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார். சத்தியம். ஆபிரகாம், ஜேக்கப், மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் மேசியா அல்லது கிறிஸ்துவின் புகழ்பெற்ற காட்சிகளை பிடித்தனர். இது இந்த ஞானஸ்நானத்தை தெய்வீக இயல்பு அன்பின் சாரத்தில் ஞானஸ்நானம் செய்தது. தெய்வீக உருவம் யோசனை அல்லது கிறிஸ்து தெய்வீக கோட்பாடான கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாதவராக இருந்தார். இயேசு தனது ஆன்மீக அடையாளத்தின் இந்த ஒற்றுமையை இவ்வாறு குறிப்பிட்டார். ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பு நான் இருக்கிறேன், நானும் என் தந்தையும் ஒன்றே, என் தந்தை என்னை விட பெரியவர். ஒரே ஆவி அனைத்து அடையாளங்களையும் உள்ளடக்கியது. இந்த வார்த்தைகளின் மூலம் இயேசு மனிதனாக இருந்தவர் அல்லது நித்தியமானவர் என்று அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் தெய்வீக யோசனை அல்லது கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார், இருக்கிறார். எனவே ஆபிரகாமை முந்தினார். சரீரப்பிரகாரமான இயேசு பிதாவுடன் ஒன்றாக இருந்தார் என்பதல்ல, ஆனால் ஆன்மீக கருத்து கிறிஸ்து பிதாவாகிய கடவுளின் மார்பில் என்றென்றும் வாழ்கிறார். அது வானத்தையும் பூமியையும் ஒளிரச் செய்கிறது. கடவுளாகிய ஆவியை விட தந்தை பெரியவர் என்பதல்ல, ஆனால் மாம்சமான இயேசுவை விட பெரியவர், எல்லையற்ற பெரியவர். அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை குறுகிய காலமாக இருந்தது. கடவுள் மனிதனின் தெய்வீக கொள்கை மற்றும் கடவுளின் சாயலில் உள்ள மனிதன் பிரிக்க முடியாத இணக்கமான மற்றும் நித்தியமானவர்கள் இருப்பது பற்றிய அறிவியல் பரிபூரணத்தின் விதியை வழங்குகிறது. மேலும் அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. கடவுளும் மனிதனும் ஒன்றல்ல, ஆனால் தெய்வீக அறிவியலின் வரிசையில் கடவுளும் மனிதனும் இணைந்து வாழ்கிறார்கள் மற்றும் நித்தியமானவர்கள். கடவுள் பெற்றோர் மனம், மனிதன் கடவுளின் ஆன்மீக சந்ததி. உண்மையான மகிழ்ச்சிக்காக மனிதன் தனது கொள்கை தெய்வீக அன்புடன் இணக்கமாக இருக்க வேண்டும். குமாரன் பிதாவுக்கு இணங்க கிறிஸ்துவுக்கு இசைவாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலின் படி மனிதன் தன்னை உருவாக்கும் மனதைப் போலவே சரியான அளவில் இருக்கிறான். கடவுள் மனிதனை படைத்தவர். மேலும் மனிதன் பரிபூரணமாக இருப்பதற்கான தெய்வீக கொள்கை தெய்வீக யோசனை அல்லது பிரதிபலிப்பு மனிதன் பரிபூரணமாகவே உள்ளது. மனிதன் என்பது கடவுளின் இருப்பின் வெளிப்பாடு. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள் தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். ஒரே ஈகோ, ஒரே மனம் அல்லது கடவுள் என்று அழைக்கப்படும் ஆவி எல்லையற்ற தனித்துவம். இது அனைத்து வடிவங்களையும் அழகுகளையும் வழங்குகிறது மற்றும் தனிப்பட்ட ஆன்மீக மனிதர் மற்றும் விஷயங்களில் யதார்த்தத்தையும் தெய்வீகத்தையும் பிரதிபலிக்கிறது. கடவுள் ஒருபோதும் தீமையின் கூறுகளை வழங்க முடியாது. மேலும் மனிதன் கடவுளிடமிருந்து பெறாத எதையும் கொண்டிருக்கவில்லை. புதிய வானமும் புதிய பூமியும் என்று வெளிப்படுத்துபவர் நமக்கு சொல்கிறார். உன்னத ஞானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள உயிரினங்கள் வசிக்கும் இந்த வானத்தையும் பூமியையும் நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்துவிட்டான் என்ற நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு தெய்வீக கோட்பாடு, வாழ்க்கை மற்றும் அன்புக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம். அனைத்து உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கும் புறப்படுவதற்கான சிறந்த புள்ளி இங்கே உள்ளது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.